அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கு எழுத்தாளர் சா. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எழுதிய இரணியனின் இறுதி நாட்கள் என்கிற நூல் குறித்து பேச இருக்கிறேன். இந்த நூலின் துவக்க சில பத்திகளை வாசிக்கிறேன். பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ச்சியாக இதன் தொடர்ச்சியை நான் இந்த பதிவோடு இணைக்கிறேன். இரணியனின் இறுதி நாட்கள். துச்சாதனன் உரிக்கும் திரௌபதியின் துகிலை போல கம்யூனிஸ்டுகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நீண்டு கொண்டே போயின. அதிகாரத்தில் இருந்தவர்கள் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்பதில் இருக்கும் அக்கறையை விட கட்சியினை ஒழிப்பதிலேயே தீவிரமாக இருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இக்கொடுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆம்பலாப்பட்டியில் இருப்பதை விட வடச்சேரிக்கும் கருவாக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள காடே சிறந்த இடம் என்று ஆறுமுகம் சொன்னான். இந்த பகுதியில் வேலி கணக்கில் எங்கும் சவுக்கு தோப்புக்கள் நிறைந்திருந்தன. தலையில் உள்ள மண்டை பரு பெரிதாகி கொண்டு இருந்தது. அதிர்ந்து பேச முடியவில்லை. சாயங்காலமானவுடன் குளிர்காய்ச்சல் ஆரம்பமாகி விடுகிறது. இரணியனுக்கு இப்படி ஒரு தொந்தரவு எப்போதுமே வந்ததில்லை. இவனுடைய உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களைக் கண்டு ஆறுமுகத்துக்கு கவலையாக இருந்தது. இரணியனுக்கு மண்டைப்பரு வந்ததிலிருந்து பூக்காடாயிருந்த காட்டு மல்லிகை கொடி பொலிவிழந்து கிடப்பதைப் போல ஆறுமுகத்தின் முகமும் வாடியிருந்தது. பயந்து பயந்து இந்த பகுதியில் வாழ்வதை விட வடச்சேரி பக்கம் போய்விடலாம் என்று எண்ணினான். வெள்ளம் தூள் நிறைய வாங்கி கொண்டான். காப்பி போடுவதற்கு ஒரு களையம், கட்டுச்சோறு இவற்றோடு இரணியனை அழைத்து கொண்டு ஆறுமுகம் கிளம்பினான். விடுவதற்கு முன்னால் ஊரை விட்டு கிளம்பினார்கள். இரணியன் ஆம்பலாப்பட்டை தன்னுடைய வளர்ப்பு தாயாக எண்ணிக்கொண்டான். மண்ணை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டான். இவன் அதிர்ந்தும் அடிக்கடியும் ஆம்பலாப்பட்டில் நடந்ததால் பாதையே பள்ளமாகிவிட்டது என்று தோழர்கள் கிண்டல் செய்வதை நினைத்து பார்த்தான். கூட்டம் முடிந்து அப்பாவிடம் பேசிவிட்டு வரும்போது எப்படி வாட்டாக்குடியை பார்த்தானோ அதே மனநிலையுடன் பார்த்தான். அண்ணே, இப்படி காட்டிலேயே ஒளிஞ்சு வாழ்கிறோமே, நமக்கு விடிவு காலம் உண்டா? அது நம்மளோட கட்சியோட அணுகுமுறையை பொறுத்து இருக்கு. விளக்க விளக்கி மாடத்தில் வச்சிருக்கோம். இனிமே எதிர்காலத்து கையில் தான் இருக்கு. ஆறுமுகம் இதை கேட்டவுடன் இரணியனுக்கு மகாபாரதத்தின் கதை நினைவிற்கு வந்தது. துரியோதனன் எவ்வளவோ கொடுமைகளும் சூழ்ச்சிகளும் செய்து பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பினான். மீண்டும் மறைந்து வாழச் சொன்னான். இவ்வளவையும் சமாளித்து கொண்டு பாண்டவர்கள் தங்கள் குறிக்கோளை கருத்தில் கொண்டு எல்லா கொடுமைகளையும் அனுபவித்தார்கள். இறுதியில் அவர்கள் பெற வேண்டியதை பெற்றார்கள். தர்மம் வென்றது, அதர்மம் தோற்றது. இந்த கதையின் முன்பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறது. இதற்கான முடிவை இவனால் தீர்க்கமாக எண்ண முடியவில்லை. போகும் வழி நீண்டு கொண்டே இருப்பதை போல் இருந்தது. உளவில் நடந்த மாட்டுக்கு காலில் அசதி ஏற்பட்டதைப் போல இரணியனுக்கு மனதில் ஒரு தளர்ச்சி தெரிந்தது. நடையில் ஒரு தொய்வு வந்தது. காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தார்கள். வழக்கத்தை விட மேலக்காற்று அதிகமாக வீசியது. மரத்தடியில் நல்ல நிழலில் இருந்தாலும் வறண்ட காற்று மூக்கை முட்டியது. குளிரில் குன்னக்கட்டிய காளையைப் போல் இரணியன் உட்கார்ந்து இருந்தான். ஏர் பின்னால் நடக்கிறவனுக்கே இப்படி இருந்தால் மாடாக இழுப்பவனுக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டு ஆறுமுகம் கொலைக்காட்டிற்கு போய் தென்னை மட்டைகள் வெட்டி கொண்டு வந்தான். படுப்பதற்கு ஒரு மட்டையை இரண்டாக கிழித்து கீற்று பின்னினான். தனித்தனியாக கிடந்த பாட்டாளி மக்கள் நினைவிற்கு வந்தார்கள். ஆறுமுகம், இப்படி பச்சை மட்டையை பின்னுறதை பார்த்தா என்ன நினப்பு வருது தெரியுமா? பொணத்துக்கு பின்னுற நினப்பு வரும். சும்மா இருக்க மாட்டியலா? உடம்பு இழைச்சா மனசியமாக இழக்க விடுறது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆறுமுகம் கீற்று பின்னுவதிலேயே கவனமாக இருந்தான். இரணியன் குறுந்தாடியை தடவுவதும் மண்டைப்பருவில் விரலை வைத்து அழுத்தி பார்ப்பதுமாக இருந்தான். அவனுடைய எண்ணங்கள் கடல் அலையைப் போல தாவி குதித்து கொண்டு இருந்தன. தம்பி, எனக்கு இன்னும் 30 முடியலை. சிங்கப்பூருளையும் நிங்கேயும் முங்கமாரி தோழர்களோட ஒத்துழைப்பால ஆடாதது எல்லாம் ஆடி பாடாததெல்லாம் பாடி பார்த்து விட்டேன். குனிந்து கீற்று பின்னி கொண்டிருந்த ஆறுமுகம் நிமிர்ந்து இவனை பார்த்தான். மேகம் விலகிய நிலவை போல முகம் பளிச்சிட்டது. மனிதனாக பிறந்தோம், தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழாமல் பிறருக்காக, அதுவும் குறிப்பாக பண்ணை அடிமைகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் பயனை இவன் மனம் எண்ணியது. ஏறக்குறைய 2 வருஷங்களாக ஆறுமுகம் இரணியனோடு பழகுகின்றான். இவனுடைய நேர்மை, தூய்மையான வாழ்க்கை போன்றவற்றில் எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் ஒரு சந்தேகம், அதை கேட்டு விடுவது என்று முடிவு செய்தான். அண்ணே, கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது, சிங்கப்பூரில் பொம்பளை பிள்ளைங்க தொடர்பு இருந்துச்சா? 2-3 பேரோட பழக்கம், தோழிகள் போல, உடன் பிறந்த சகோதரிகள் போல. கீற்று பின்னிக்கொண்டே இவன் பதிலை ஆர்வத்தோடு எதிர்பார்த்த ஆறுமுகம் தலையை கவிழ்த்து கொண்டான். சிறிது நேரம் அமைதி. மீண்டும் இரணியன் பேசினான். தம்பி, மனுஷரா பிறந்துட்டா மண் பெண் பொன் மேலே ஆசைப்படாதவங்களே இல்லை. அதுங்க மேலே ஆசைப்பட்டா பொது வாழ்க்கை சமூக சேவைங்கிறது எல்லாம் போலித்தனம். பொது வாழ்வில் தீவிரம் காட்டினா இதில் ஆர்வம் இருக்காது. இன்னும் சில கீற்றுகளை பின்னி ஆறுமுகம் மேலே காற்று தாக்காமல் மரத்தோடு அணைத்து வைத்து கட்டினான். காற்று போக போக வேகமாக வீசியது. இரணியன் அணைவில் உட்கார்ந்தான். வேலி ஓரமாக நின்ற மாமரத்தில் இருந்த பிஞ்சும் பூவும் காற்றில் கொட்டி கிடந்தன. ஆறுமுகம் அடுப்பு கட்டினான். செத்தை சருகுகளை அரித்து வெள்ளம் தூளை போட்டு எரித்தான். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நா, இந்தக கம்யூனிச சித்தாந்தம் எல்லாத்துக்கும் பொருந்துமா? ஆறுமுகத்திற்கு வந்த சந்தேகம் சிங்கப்பூரில் இவன் இருக்கும்போது வந்ததுதான். தனக்கு தெரிந்தவரை இவனுக்கு சொல்ல முயன்றான். ஈட்டி எட்டுன வரதான் பாயும், ஈட்டி எட்டுன வரதான் பாயும், பணம் பாதாள வர பாயும் என்பாங்க. இந்த சித்தாந்தம் பாயாத இடமே இல்லை. ஒரு மாமரம் காய்க்குது, அதை சும்மா திங்கிறோம், ஊறுகாய் போடுறோம், வத்தல் போடுறோம், கனியாக திங்கிறோம். கனியாக சுவைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கோட்பாடு. கனியாக சுவைக்கணுங்கிறது தான் நம்ம கோட்பாடு. அதாவது உழைப்பை உழைப்பவன் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு வளர்ந்து வருகிற சுயமரியாதை பகுத்தறிவு கோட்பாடு கார்ல் மார்க்ஸோட கொள்கையில் வளர்ந்தது தான். ஒளிபடாத இண்டு இடுக்கே இல்லை. கார்ல் மார்க்ஸின் சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவி இன்னைக்கு நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சித்தாந்தம் பரவுவதிலே முன்னே பின்னே இருக்கலாம். முடிவில் இந்த சித்தாந்தமே உலகம் முழுவதும் மக்கள் வாழ்க்கையோட இரண்டர கலந்து கிடக்கும். அடுப்பில் செத்தைகளை அள்ளி போட்டு கொண்டே இவன் சொன்னதை ஆறுமுகம் கவனமாக கேட்டான். அறிந்தோ அறியாமலோ தானும் ஒரு கம்யூனிஸ்டாக ஆகியதில் பெருமையாக இருந்தது. வரக்காப்பியை ஆற்றி கொடுத்து தானும் குடித்தான். ஆறுமுகம் இரணியனுக்கு தொண்டு செய்வதில் ஒரு மகிழ்ச்சியை கண்டான். வேட்டியை மாற்றி கட்டிக்கொள்ள சொல்லிவிட்டு அழுக்கு வேட்டியை கொண்டு போய் துவைத்து வந்தான். காய்ச்சல் அதிகமாகும் என்று குளிக்க விடாமல் ஈரத்துணியை மேலே போட்டு துடைத்து விட்டான். சாதாரண ஒரு விவசாயியின் மகன், கடனுக்காக கப்பல் ஏறி சம்பாதிக்க சென்றவன், வீட்டை மறந்து நாட்டுக்காக போராட நேதாஜி படையில் சேர்ந்தவன், துறைமுக தொழிற்சங்க தலைவனாக இருந்தவன். இரணியன் உடம்பை துடைத்து விடும்போது உடம்பு சிலிர்த்தது, கண்களில் நீர் தத்தளித்தது. அண்ணே, உங்களுக்கு இந்த நிலையா என்று கதறி அழ வேண்டும் போல இருந்தது. கீழே குனிந்தபடியே கண்களை துடைத்து கொண்டான். காசிநாத ஆயா கட்டி கொடுத்த கட்டுச்சொற்றை கருவாட்டை தொட்டுக்கொண்டு சாப்பிட்டார்கள். இரணியனால் சாப்பிட முடியவில்லை. அந்தி சாயும் நேரத்தில் காற்று அடங்கி இருந்தது. இரவு வந்தது. தொடர்ந்து காற்று கொஞ்சம் வீசியது. இரணியனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. இவர்களை பார்த்து ஆள்காட்டி குருவி ஒன்று கத்திக்கொண்டே இருந்தது. ஆறுமுகம் இவன் உடம்பில் கையை வைத்து பார்த்தான். குளிரில் துடிக்கும் பூனை உடம்பை போல தூக்கி தூக்கி போட்டது. அண்ணே, காத்தும் அதிகமாக இருக்குது, காய்ச்சலும் கை வைக்க முடியாத, நம்ம தோழர் துரச்சாமி வீட்டுக்கு போய் ஏதாச்சும் மருந்து தயார் பண்ண சொல்லி சாப்பிட்டு விடியறதுக்குள்ளே வந்துடுவோம். இரணியன் எதுவும் சொல்லவில்லை. அசதி ஒடுங்கி கொண்டிருந்தது. ஊருக்குள் மெதுவாக வந்தார்கள். எள்ளு கொள்ளை பூத்து கிடப்பது போல வானம் முழுவதும் நட்சத்திரங்கள். அந்த அமைதியான இரவு நேரத்தில் துரைச்சாமியின் வீட்டிலிருந்து தாளாட்டு பாடல் ஒன்று கேட்டது. அப்படியே மெய்மறந்து ஒரு குழந்தையாக பாதையிலேயே உட்கார்ந்தான். நிற்க முடியவில்லை. ஆராரோ ஆறிராரோ எங்கண்ணே, ஆராரோ ஆறிராரோ அஞ்சுதலனாகோ எங்கண்ணே, அடக்கெடக்கும் பூந்தால அஞ்சாம பூவெடுக்கும் எங்கண்ணே, அர்ச்சுனரோ ஓ மாமே ஆராரோ ஆறிரரோ எங்கண்ணே, ஆராரோ ஆறிரரோ எங்கண்ணே, பத்துதலனாகோ எங்கண்ணே, படமெடுக்கும் பூந்தால பாராமல் பூவெடுக்கும் எங்கண்ணே, பாண்டியரோ உம்மாமே ஆராரோ ஆறிரரோ எங்கண்ணே, ஆராரோ ஆறிரரோ.
தாளாட்டு நின்றது. உடம்பு சிலிர்த்தபடியே எழுந்தான். குழந்தைகளை கொஞ்சம் தெரிந்தவர்கள் மட்டுமே இதை ரசிக்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். எந்த குழந்தையாக இருந்தாலும் பெரிய நாய் குட்டிகளை பொய்க்கடியாக கடித்து விளையாடுவதைப் போல இவனும் கடித்து மகிழ்வான். இவனுடைய தங்கைகள் நினைவிற்கு வந்தார்கள். மெதுவாக வாசலுக்கு வந்தான். துரச்சாமி, அண்ணே வாங்க, பிடிச்சுக்கிட்டு போனவர்கள் இன்னும் விடலனே, உட்காருங்க. ஆமாம், தலையில் என்ன மண்டப்பொரு மாதிரி இருக்குது? பிச்சையம்மா விளக்கை எடுத்து பார்த்தாள். பளிச்சென்று விளக்கின் ஒளியில் தெரிந்தது. அப்படியே பதறிப்போனாள். மருந்து பறிச்சுக்கிட்டு வாரேன், கொஞ்சம் சோறு சாப்பிடுங்க. வேண்டாம் ஆயா, கட்டுச்சோறு சாப்பிட்டது நெஞ்ச கறிக்குது. விளக்க கொளுத்தி கொண்டு கொள்ளைப்புறம் போனாள். குப்பை மீனி இலையை பறித்து வந்து அரைத்து போட்டாள். நல்லா பழுத்து இருக்கு, விடியறதுக்குள்ளே உடச்சிக்கும். தாளாட்டை கேட்டு மெய்மறந்து நின்றுட்டேன். ஆயா, நான் தான் அண்ணன் தம்பியோட பிறக்காதவ. உங்கள் மாதிரி அண்ணனுவளை நினச்சித்தான் தாளாட்டினேன். அக்கா நேற்று பிள்ளையை தூக்கிட்டு வந்துச்சு. உடன் பிறந்தவர்கள் பிள்ளை இல்லாத குறை அவள் முகத்தில் பளிச்சென்று தெரிந்தது. இவன் ஆறுதலாக பார்த்தான். காய்ச்சலுக்காக எதையெதையோ கலந்து கருக்கு போட்டு கசாயம் கொண்டு வந்து கொடுத்தாள். ஆறுமுகம் இந்த காட்சிகளையெல்லாம் கன்னத்தில் கை வைத்தபடியே கவனித்து கொண்டிருந்தான். போகும் இடம் எங்கும் இவனை பார்த்ததும் எல்லோரும் காணாததை கண்டதை போல ஆடுகிறார்கள். ஆண் பெண் என்ற வேறுபாடே இல்லை. எல்லோரும் ஒரே நிலையில் அன்பை காட்டினார்கள். காசிநாதன் ஆயா தன்னுடைய பிள்ளைகளிடம் கூட இப்படி பிரியத்தை காட்டியதில்லை. அப்படி ஒரு அன்பை காட்டினாள். அதே போன்று இந்த பிச்சையம்மாவும் தன் உடன் பிறந்தவனாகவே கருதுகிறாள். இவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருந்தது. கல், சாராயம் குடிக்காதது, புகை பிடிக்காதது, எல்லா பெண்களையும் சகோதர உணர்வுடன் நேசிப்பது, இவைதான் வெற்றியின் ரகசியமாக இருந்தன என்பதை ஆறுமுகம் புரிந்து கொண்டான். கீழத்திண்ணையில் பாயை விரித்து போட்டாள். உலக்கை விளக்குமாறு இரண்டையும் காலடியில் வைத்தாள். எதுக்கு தங்கச்சி இதெல்லாம்? இதை வச்சிருந்தா அமுக்கு பிசாசு கிட்ட வராது. இரணியனும் ஆறுமுகமும் படுத்தார்கள். பிச்சையம்மா கதவை சாற்றிவிட்டு அக்காவுடன் மேளத்திண்ணையில் படுத்தாள். பாதி சாமத்திற்கு மேல் ஆகிவிட்டது. எல்லோரும் நன்றாக கண்ணயர்ந்து விட்டார்கள். இரணியன் மீது ஏதோ துணி போர்த்தப்படுவது தெரிந்தது. புரண்டான். எழும்பியவுடன் ஆறுமுகம் எழுந்தான்.
நீங்கள் பேசாமல் படுங்கண்ணே, நீங்கள் பின்பக்கம் போயிடுங்க.
பிச்சையம்மா இரணியின் மேல் சேலையை போட்டு முழுவதுமாக மூடிவிட்டு ஆறுமுகத்தை வெளியே கிளப்பிவிடவும் ஜீப் பாதையில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. திடீரென்று போலீஸ் வாசலில் வந்து நின்றார்கள். எழுப்பும் குரல் கேட்டு பிச்சையம்மா அவசர அவசரமாக எழுந்து விளக்கை கொளுத்தினாள்.
எங்க ஓம் புருஷனுங்கிட்ட இருந்த துப்பாக்கி?
அதை இரணியை வாங்கிட்டு போயிட்டாரு.
அவள் சொல்லியதை கேட்காமல் கதவை திறந்து கொண்டே உள்ளே போய் சட்டி முட்டையை எல்லாம் தள்ளிவிட்டார்கள். இது யாரது கேட்டுக்கொண்டே லத்தியால் எஸ்ஐ போர்த்தி இருந்த சேலையை தூக்கப் போனார். பிச்சையம்மா திடுக்கிட்டாள். ஐயையோ, அவ பக்கத்து விட்டு பொண்ணு, வீட்டுக்கு வெளியாளு. துணியை விளக்கி பார்க்க போனவர் அப்படியே நிறுத்தி கொண்டார். வெளியே குனிந்து வந்தார். பிச்சையம்மாவுக்கு போன உயிர் திரும்ப வந்தது, நிம்மதி வந்தது. வேகமாக ஜீப் போய்விட்டது. இரணியன் எந்தவித பதற்றமும் இல்லாமல் எழுந்து உட்கார்ந்தான். அண்ணே, உங்கள் பேரை சொல்லிப்புட்டேன். தெய்வம் சொல்லுறதில் என்ன ஆயா தப்பு இருக்கு? ஆமாம், பேரை சொல்லுறப்ப நாக்கு எதுக்கு ஆயா சிக்குனது? ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லாதீங்க அண்ணே. மனுஷனும் தெய்வம் ஆகலாம்னு சொல்லுறாங்களே, இப்படி தான் தங்கச்சி? ஆமாம், என்னை போலீஸு பிடிச்சிக்கிட்டு போனால் என்ன? உங்கள் கூட்டாளி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போனால் 4 அடி அடித்து விட்டுவாங்க. என்ன தண்டவாளத்தையா பிடுங்கினாங்க? ஆனால் உங்களை பிடிச்சா? அதற்கு மேல் அவளுக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை. ஒரு பதற்றம் மனதிற்குள் தோன்றியது. இதெல்லாம் யார் சொன்னது? எல்லாம் இங்கே பேசிக்கிறது தான். தென்னை மரத்தின் மீது ஏறி இருந்த ஆறுமுகம் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். உங்கள் கூட்டாளியை போலீஸு அடிக்கிறப்ப ஒரே சிரிப்பு அண்ணே. என்ன விளையாடுறியா? என் கூட்டாளியை அடிக்கிறப்போ உனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு? அது இல்லைண்ணே, 6-7 போலீஸ்காரங்க உங்கள் கூட்டாளியை சுற்றி நின்று எங்கடான்னு உங்கள் பேரை சொல்லி அடிக்கிறாங்க. லத்திக்கம்பு முறிஞ்சு போயிடுது, கையால் அடித்து அதுவும் சுளுக்கிடுது. அப்போ அந்த போலீஸுக்காரு கேட்டார், இது மனுஷ உடம்பா இல்லை மிருகமா? அழுதுகிட்டு இருந்த எனக்கே சிரிப்பு வந்துட்டது பாருங்களேன். இரணியனும் நாறுமுகமும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். ரகுநாதனை பற்றி ரத்தினம் சொல்லியது நினைவிற்கு வந்தது. போலீஸ் அவனை பிடித்து விலங்கு போட்டு அழைத்து சென்றார்களாம். தம் கட்டி கையை விரித்து இருக்கிறான். அப்படியே விலங்கு உடைய போலீஸ் அதிர்ச்சியடைந்து நிற்கும்போது ஓடிவிட்டானாம். இந்தியா பர்மா எல்லை பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றும் நினைவிற்கு வந்தது. இந்திய தேசிய இராணுவத்தினர் உணவு உடை இல்லாமல் திண்டாடி இருக்கிறார்கள். எல்லோரும் சோர்ந்து போய்விட்டார்கள். இதை அறிந்து நேதாஜி வந்து வீரர்களிடம் உரையாற்றினார். யாருக்கு உடையில்லை, இதை போட்டுக்கொள்ளுங்கள் என தம் மேற்சட்டையை கலற்றி எறிந்தார். வீரர்கள் உடம்பு சிலிர்க்க உணர்ச்சி வசப்பட்டு போனார்கள். டெல்லி சலோ, நேதாஜிக்கு ஜே! ஒளி வானத்தை பிளந்தது. பரவசப்பட்ட வடுவூர் இளைஞன் ராஜகோபால் துப்பாக்கியை மேலே தூக்கி இடக்கையால் அடித்தான். எல்லோரும் வியப்படைந்து நின்றார்கள். துப்பாக்கியின் அடிப்பகுதி உடைந்து கீழே விழுந்தது. தூக்கம் வரவே இல்லை. சேவல்கள் பாட்டம் பாட்டமாக ஊதுகின்ற சங்கை ஊதி ஓய்ந்து ஊதிக்கொண்டிருந்தன. தேய்பிரையைப் போல விடியலுக்காக விழித்து கொண்டே படுத்து கிடந்தான் நமது தோழர் இரணியன். அத்தியாயம் 2 தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். வாசித்து முடித்ததும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.